மறைக்கப்பட்ட உண்மைகள்.
அல்பர்ட் துரையப்பா சுட்டதால சாகல.
ஈழத்துல முதலாவது களப்பலியான பெண் போராளி மாலதி அல்ல.
அது என்ன தந்தை செல்வா? தந்தை செல்வான்னு இல்ல, செல்வநாயகத்தை நாங்கள் தந்தை என்று சொல்ல முடியாது.
ஹார்மோனாவர் பிறந்தது 1822, 34 அவர் சேர்ந்த போது அதுக்கு 12 வயசு. இப்ப சொல்லுகிறாரு தமிழ் பைபிள எழுதினது ஹார்மோனா, 12 வயசுல எழுதினாரு.
இவங்க சொல்ற பண்டாரவன் என்ற பெயர் டொன் ஜுவான் புவிநெல்ல மாப்பானன் பண்டாரம், இதுதான் பண்டாரம் என்ற பெயர்.
வரலாற்று திரிப்புகள் வந்து பல்வேறு தளத்திலே.
ஐபிசி தமிழ் வழங்கும் யார் இந்த ஈழத்தமிழர்? தமிழருடைய வரலாறு பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். சுமார் 10,000 வருடங்களுக்கு முன்னர் தமிழர் கொலோச்சியதாக கூறப்படுகின்ற குமரி கண்டம் பற்றி இன்றைய நாளிலே சற்று சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். குமரிக்கண்டம் அல்லது லெமூரியா கண்டம் என்பது முற்காலத்தில் இருந்ததாக கருதப்படும் ஒரு நிலப்பிரதேசம். கோட்பாடுகளால் ஊகிக்கப்படும் அல்லது இலக்கியங்களில் கற்பனையாகவோ சாட்சியாகவோ கூறப்படும் ஒரு பெரு நிலப்பரப்பையே குமரிக்கண்டம் என்று அழைக்கின்றார்கள். குமரிக்கண்டம் என்று பொதுவாக அழைக்கப்படுகின்ற இந்த நிலப்பரப்பானது இன்றுள்ள இந்தியாவின் தென் எல்லையான குமரிமுனைக்கு தெற்கே முற்காலத்தில் பாண்டியர்களின் ஆட்சிக்கு கீழ் அமைந்திருந்ததென கருதுவதற்கு இடம் தரும் வகையில் பண்டை தமிழ் இலக்கிய நூல்களில் சில தகவல்கள் இருப்பதாக கூறுகின்றார்கள் தமிழ் ஆர்வலர்கள். தேவனேய பாவாணர் முதலானோர் இந்த குமரிக்கண்டத்தில் தான் மாந்தர்களும் தமிழர்களும் முதன் முதல் தோன்றினார்கள் என்று எழுதியுள்ளார்கள். ஆதிமனிதன் தோன்றியிருக்கக்கூடிய தென்குமரிக்கண்டம் சுனாமி போன்ற ஆழிப் பேரலைகளினால் அழிவுக்குள்ளானது என்பது சில தமிழ் அறிஞர்களின் அறிவியல் முறைப்படி நிறுவப்படாத கருத்து. இந்த குமரிக்கண்டத்தின் தலைநகராக தென்மதுரை விளங்கியதாகவும் தென்மதுரையில் தலைச்சங்கம் இருந்ததாகவும் அதனை அடுத்து மேலும் 2 சங்கங்கள் இருந்தன என்பதும் நூல்களின் தகவல்களாகும். மேலும் முதல் கடல் கோளால் குமரிக்கண்டம் என்று கூறப்படுகின்ற நிலப்பகுதி அழிவுற்றதென்றும் இவ்வாறு மொத்தம் 4 கடல் கோள்கள் நிகழ்ந்ததாகவும் சிலர் கருதுகின்றார்கள். கிடைக்கப்பெற்ற நூல் தகவல்களை ஆதாரமாக கொண்டு லெமூரியா கண்டம் அல்லது குமரிக்கண்டம் பற்றி வரலாற்று ஆய்வாளர் மயூரன் அம்பலவாணர் என்ன கூறுகின்றார் என்று முதலில் பார்ப்போம்.
பொதுவாக 19 நூற்றாண்டு காலப்பகுதியிலே ஒரு மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் வளரத் தொடங்கிய காலம். இந்த காலத்தில் தான் டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி கொள்கை ஒரு வெளியானதன் பின்பு விலங்கியல் துகை தொடர்பான கண்டுபிடிப்புகளும் புதிய பரிணாமத்தை அடைந்தன. அந்த நேரத்தில் உலகில் வாழ்ந்த விலங்கினங்கள் பற்றிய ஆராய்ச்சியாளர்கள் இறங்கினார்கள். அந்த வகையில் மனிதன், குரங்கு, பொதுவான மனிதனிலிருந்து தோன்றியிருக்கக்கூடிய டார்வினுடைய பரிணாம வளர்ச்சியை படி குரங்கினத்திலிருந்து மனிதன் இனம் தோன்றியிருப்பதாக இருந்தால் அந்த குரங்கினங்கள் பற்றிய ஆராய்ச்சியை பரவலாக விஞ்ஞானிகள் ஆராய வழிக்கிட்ட காலம் 19 நூற்றாண்டு காலப்பகுதியாக காணப்பட்டது. அந்த வகையில் ஆப்பிரிக்கா கருவில் உள்ள மடகாஸ்காரில் இளமூர் என்ற ஒரு வகையான விலங்கு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த விலங்கு மடகாஸ்கர் தீவில் மட்டுமே காணப்படுகின்றது. உலகில் இன்று எந்த பகுதிகளிலும் இது இருப்பது கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் இந்தியாவுக்கு, அதாவது இந்தியாவிலே நீலகிரி மாவட்டங்களிலும், ஆஸ்திரேலியாவிலே உள்ள சில பகுதிகளிலும், மடகாஸ்கர் தீவிலும், இலங்கையிலே சில பகுதிகளிலும் இந்த லெமூர் என்கின்ற இந்த குரங்கினத்தினுடைய எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இருந்தன. அப்போதுதான் இந்த சுண்டா என்கின்ற இந்த லெமூர்கள் உண்மை ஒரு விலங்கு, ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விலங்காக கருதப்பட்டன. அதாவது 50% குரங்காகவும், 25% மனிதனாகவும், 10% பூனையாகவும், 5% அணிலாகவும் இருக்கக்கூடிய இந்த லெமூர் என்கின்ற ஒரு கலவை நூற்றுக்கணக்கான இனங்களை கொண்டு காணப்பட்டன. அதாவது இன்று எனப்படும் பாடும் லெமூர் முதல் ஸ்டஃபட் எனப்படும் நடனமாடும் லெமூர்கள் வரை அவை அடங்கும். இந்த லெமூர்களிலே நூற்றுக்கணக்கான வகை இருந்தாலும் அவற்றை 11 வகையாக பிரித்து உயிரியல் ஆய்வாளர்கள் அவற்றை கணித்திருந்தார்கள். அந்த இவ்வாறு விலங்கியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்வு மேற்கொண்ட பொழுது இவை இந்தியாவிலே நீலகிரி மலையிலும், மடகாஸ்கரிலும், ஆஸ்திரேலியாவிலும் காணப்பட்டதனால் 1864 பிலிப் ஸ்லாட்டர் என்கின்ற ஒரு விலங்கியல் ஆராய்ச்சியாளர் த குவான்டர்லி ஜேர்னல் ஆஃப் த சயின்ஸ் என்கின்ற பத்திரிகையிலே மடகாஸ்கர் பாலூட்டிகள் என்ற தலைப்பிலே ஒரு கட்டுரையை எழுதினார். அந்த கட்டுரையிலே இந்த இலமூர் என்கின்ற இனம் இந்தியாவிலும் ஈழத்திலும் மடகாஸ்கரிலும் ஆஸ்திரேலியாவிலும் வாழ்வதனால் இந்தியா ஆஸ்திரேலியா மடகாஸ்கர் இணைத்த ஒரு முக்கோண பகுதி அப்போது தலை நிலப்பரப்பாக இருந்திருக்க வேண்டும் என்றொரு வாதத்தை அவர் முன்வைத்து இவற்றை லெமூரியா என்ற பெயரில் வைத்து முடித்தார். உண்மையிலே ஸ்லாட்டர்ஸான் லெமூரியா என்ற பெயரை அந்த நிலப்பகுதிக்கு கற்பனையான அந்த நிலப்பகுதிக்கு சூட்டினவர். இதன் பின்னான காலப்பகுதியில் இந்த லெமூரியா என்பதை பல விஞ்ஞானிகளும் அந்த காலங்களில் வரவேற்றார்கள். அதாவது ஏலன் ஹொக்கஸ் என்கின்ற அமெரிக்க அறிவியலாளர்களும் இந்த நிலம், லெமூரியா என்கின்ற நிலம் இருப்பதற்கான சான்றுகள் நிறையவே உள்ளன என தெரிவித்தார். இப்போ அந்த காலப்பகுதிகளிலே, அதாவது 1892 ஏடுகளில் இருந்த இலக்கியங்களை, சிலப்பதிகாரம் முதலான ஏடுகளில் இருந்த இலக்கியங்களை முதன் முதலில் அச்சு பதிப்பித்தவர் உபி சாமிநாத ஐயர். அவர்தான் முதன் முதலில் ஏடுகளில் இருந்த இலக்கியங்களை அச்சுக்கோப்பினூடாக நவீன முறைக்கு மாற்றியமைத்த ஒருவர். அதன் பின் அவரை தொடர்ந்து இலங்கையிலே வி கனகசபை என்பவர் 1800 முன் தமிழகம் என்கின்ற ஒரு புத்தகத்தினூடாக அறிவியல் துறைக்கு, அதாவது தமிழில் அறிவியல் துறைக்கு, இந்தியாவினுடைய ஒரு வரலாற்று அறிவியல் துறைக்கு கொண்டு வந்து சேர்த்தவர். 1904 அவர் 1800 முன் தமிழகம் என்கின்ற ஒரு நூலை எழுதினார். அந்த நூலிலே இந்த லெமூரியா பற்றி குறிப்பிட்டு, இந்த லெமூரியாவிலே இந்த லெமூரியா தான் எங்களுடைய இலக்கியங்கள் கூறுகின்ற குமரி நாடு என்பதை கொண்டிருந்தார். அதாவது சிலப்பதிகாரத்திலே பகருளியாற்றுடன் பன்மலை அடுக்கத்து என்று வருகின்ற அந்த பாடலில் 400 யோசனை தூரம் நீரில் மூழ்கியது என்றதை ஆதாரமாக கொண்டு இந்த ஸ்லாட்டர் கூறிய லெமூரியா தான் இந்த குமரி நாடு என்பதை அவுரித்து அவர்தான் 1800களின் முற்பட்ட தமிழகம் என்கின்ற நூலில் குமரி கண்டமாக எழுதுகிறார். இவரை தொடர்ந்து, அதாவது இவரும் இந்த ஆய்வியல் துவக்கி வித்திட்டவரே ஈழத்தமிழரான கனகசபை அவர்கள், அதேபோல் இலங்கையிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கின்ற சித்தாந்த தீபிகை என்கின்ற பத்திரிகை, அதாவது தமிழருடைய வரலாற்றில் ஈழத்தில் இருந்துதான் அறிஞர்களும் அறிஞர்கள் தோன்றினார்கள். அந்த வகையிலே ஆய்வு முயற்சியாக இருந்தால் என்ன, பத்திரிகை தொகையாக இருந்தால் என்ன, அது ஈழத்திலிருந்தான் ஆரம்பிக்கப்பட்டது என்பதை இங்கே முக்கியமாக குறிப்பிட்டாக வேண்டும். முதன் முதலில் ஈழத்திலிருந்து வந்த, ஈழத்திலும் இந்தியாவிலும் இருந்து வந்த பத்திரிகை பார்ப்பமாக இருந்தால் ஈழத்திலிருந்த உதயதாரகை பத்திரிகை தான் தமிழகத்திலும் ஈழத்திலும் முதன்முறை வந்த பத்திரிகையாக கொள்ளலாம். அதேபோல் சித்தாந்த தீபிகை என்கின்ற இதழ் ஆசிரியரான நலசிவம் பிள்ளை என்பவர் 1906 அதாவது 1904 வி கனகசபை அவர்கள் லெமூரியா கண்டம் என்றதை எழுதுகிறார். இவர் எழுதிய ஆதாரத்தை வைத்துக்கொண்டு 1906 சித்தாந்த தீபிகை என்கின்ற இதழில் நல்லசிவம் பிள்ளை என்பவர் தமிழில், அதாவது கனகசபை அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதிய புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்து இவற்றை, அதாவது தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்தில் லெமூரி கடல் கனகசபை வெளியிட்ட கடல் கொண்ட குமரி என்கின்ற நிலப்பரப்புதான் குமரி கண்டம் என்பதை முதன் முதலில் தெரிவித்தார். இதன் பிறகுதான் இந்த குமரி கண்டம் என்பது ஒரு தமிழர்கள் மத்தியில் ஒரு வெளிச்சத்துக்கு வந்த உண்டாக குமரி கண்டமாக உருவெடுத்ததை காணலாம். அதற்கு ஈழத்தமிழர்தான் பொறுப்பாக இருந்தார் என்பதையும் நாங்கள் காணலாம். இதே காலகட்டத்தில் இந்தியாவின் அடையாறு பகுதியில் அமைந்திருந்த பிரம்மஞான சபை என்கின்ற தியபிக்கல் சொசைட்டியைச் சேர்ந்த மேடம் பிலாவ்ஸ்கி என்பவர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ரிஷிகள், அதாவது மகான்கள், அந்த மனித குலத்தை வழிநடத்தும் பொருட்டு தமக்கு தகவல்களை இந்த லெமூரியா கண்டத்திலிருந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற கருத்தை வெளியிட்டார். இதுதான் இந்த நிகழ்வுகளின் உச்சக்கட்டத்தில் ஒரு நகைச்சுவையாக கொண்டு வந்துவிட்டது. குமரி நாட்டத்தை குமரி கண்டமாக்கி குமரி கண்டத்தை ஆதாரப்படுத்துவதற்கு இவர் சொன்ன அர்த்தம் இந்த பாமர மக்கள் மத்தியில் எடுபட்டது. இதன் பின்னர்தான் ராஜாஜி முதல் தேவனேய பாவாணர் வரை குமரி கண்டம் என்கின்ற கருத்தை ஒட்டி ஆதரித்தும் எதிர்த்தும் எழுதப்பட்ட இன்று பல ஆர்வலர்கள் எழுதுவதற்கு காரணமாக அமைந்தவர் இந்த இலங்கையிலிருந்து வெளிவந்த சித்தாந்த தீபிகை என்கின்ற நூலின் ஆசிரியரான நல்லசிவம் பிள்ளை அவர்கள். இந்த ஸ்லாட்டரின் கொள்கையை விலங்கியல் நிபுணர்கள் ஏற்றுக்கொண்டாலும் புவியியல் வல்லுநர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த கால 1915 பிரபலமான புவியியல் ஆராய்ச்சியாளராக கருதப்பட்ட அல்பர்ட் உவக்னர் ஒரு புரட்சிகரமான கருத்தை வெளியிட்டார். அதாவது கோடிக்கணக்கான ஆண்டுகள் முன் இன்று 7 கண்டங்களாக பிரிந்து கொண்டிருக்க நிலப்பகுதிகள் யாவும் ஒரே நிலப்பகுதியாக அமைந்தன என்றும், இதற்கு வடக்கில் உள்ளது பஞ்சியா என்றும் தெற்கில் உள்ளது கொண்டவானா என்றும் அழைத்தார். அதாவது ஜுராசிக் காலத்தில் இந்த பஞ்சியா ரெண்டாக பிரிந்து மேற்கே பஞ்சியா என்றும் கீழே கொண்டவானா லாந்து என்றும் அழைக்கப்பட்டதாக சொன்னார். இவை கிரிட்டோசியஸ் காலத்தில் இந்த ரெண்டு பிரம்மாண்டமான கண்டங்கள் சிறுசுக்கு துண்டுகோளாக உடைந்து இப்போது நாம் மேலே கூறிய இந்த 14 தட்டுக்களாக அவை உடைந்து இன்றளவு நகர்ந்த வண்ணம் இருந்ததாக உபக்னர் கூறுகிறார்.
குமரி கண்டம் அல்லது லெமூரியா கண்டம் என்று கூறப்படுவது வெறும் கற்பனையே என்று கூறும் ஆய்வாளர்கள் பலரும் இருக்கவே செய்கின்றார்கள். குமரி கண்டம் என்பது இதுவரை அறிவியல் ரீதியாக நிறுவப்படாத ஒன்று என்று வாதிடும் நோக்கர்களும் நம் மத்தியில் இருக்கின்றார்கள். குமரி கண்டம் என்பதை குமரி நாடு என்றுதான் அழைக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் வரலாற்று ஆய்வாளர் திரு தியாகராஜா திவாகரன்.
இன்றைய உலகில் இந்த புவி எவ்வாறு தோன்றியது அல்லது இன்றைய இந்த கண்டங்கள் எவ்வாறு தோன்றியது என்பது பற்றிய பல்வேறு வகையான கருத்துக்கள் வெளியிடப்பட்டாலும் புவிச்சரிதவியலாளரான அல்பர்ட் வாக்னர் குறிப்பிடுகின்ற பஞ்சிகா கண்ட நகர்வு அதாவது ஐந்து கண்டங்களும் எவ்வாறு நகர்ந்தன என்ற அந்த அவருடைய ஆய்வு முக்கியமானதாக கருதப்படுகின்றது. அதுதான் இன்று வரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருதுகோளாகவும் கொள்ளப்படுகிறது. இந்த பஞ்சிகா கண்ட நகர்வு என்ற இந்த அல்பர்ட் வெக்னருடைய கொள்கையிலே அமெரிக்க கண்டத்தையும் ஆப்பிரிக்க கண்டத்தையும் இணைக்கும்போது ஆப்பிரிக்காவினுடைய அந்த மேற்கு கரை பகுதி அமெரிக்காவினுடைய அந்த கரிபியன் கடற்பகுதியுடன் இணைக்கக்கூடியதாக இருப்பதனையும் அவ்வாறே ஆஸ்திரேலிய கண்டத்தை வங்காள விரிகுடாவுடனும் அராபிய கடலுடனும் இணைத்து ஒரு கண்டமாக பார்க்க முடியும் என்பதனை அவர் குறிப்பிடுகின்றார். அவருடைய இந்த கருத்து புவி வரைபடத்தை பார்க்கின்ற போது சரியானதாகவே தோன்றும், ஏற்புடையதாகவும் இருக்கின்றது. அடுத்து இந்த உயிரிகள் சார்ந்து பார்க்கின்ற போதும் இந்த ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கின்ற உயிரிகளும் ஆசிய கண்டம் அதாவது இந்திய துணைக்கண்ட பகுதியில் இருக்கின்ற உயிர்களும் ஆஸ்திரேலிய பகுதியில் இருக்கின்ற உயிர்களுக்கும் இடையே ஒற்றுமை காணப்படுகிறது. அவ்வாறே இந்த கண்டங்கள் பிரிந்ததன் பின்னர் ஏற்பட்ட இந்து சமுத்திர பிராந்தியம், பசிபிக் பிராந்தியம், அட்லாண்டிக் கடற்பிராந்தியம் ஆகியவற்றில் நீர்மட்டம் அன்றைய காலத்தில் அதாவது இறுதி பனியுகத்தின்க்கு முன்னர் தாழ்ந்ததாகவே இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய நவீன ஆய்வுகளில் கடல் மட்டத்துக்கு கீழே மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் பல கட்டிட இடிபாடுகளை இந்திய கரையோர பகுதிகளிலும் இலங்கையினுடைய கரையோர பகுதிகளிலும் பார்க்க முடிகின்றது. ஆகவே இந்த இறுதிப்பனை யுகத்தில் உலகினுடைய கடல் நீர் மட்டம் மேல் எழுந்ததனால் பல நிலப்பரப்புகள் கடலிலே அமிழ்ந்து போயின என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதே. இதனை நாங்கள் இந்த எங்களுடைய தமிழ் இலக்கியங்களிலிருந்தும் அவற்றினை நாம் பார்க்க முடிகிறது. தமிழை வளர்த்ததாக குறிப்பிடப்படுகின்ற முச்சங்கங்கள் அதாவது சங்கங்கள் வளர்த்த தமிழ் என்று நாங்கள் குறிப்பிடும் இந்த முச்சங்கங்களும் தென்னிந்திய பகுதியில் மதுரை, தென்மதுரை, கபாரபுரம் ஆகிய மூன்று இடங்களில் சங்கங்கள் வளர்த்து தமிழ் வளர்த்ததாக இலக்கியங்களில் காண்கின்றோம். ஆனால் அன்று குறிப்பிடப்படுகின்ற இந்த மூன்று நகரங்களும் இன்று இல்லை. தனுஷ்கோடிக்கு அண்மையில் புராதன இடிந்த கடலில் அமிழ்ந்த நகரத்தை இன்றும் காணக்கூடியதாக இருக்கிறது. அது நிரூபிக்கப்பட்ட ஒன்றாகவும் இருக்கிறது. ஆகவே கடல் கொண்ட தமிழகம் மிக பெரும் நிலப்பரப்பாக இருந்திருக்க வேண்டும் என்பது உண்மைதான். அந்த வகையிலேதான் இந்த லெமூரியா கண்டம் பற்றிய ஆய்வுகளும் குமரிக்கண்டம் பற்றிய கருத்துக்களும் தமிழர் மத்தியில் பிரபல்யமடைந்திருக்கின்றன. இந்த குமரி கண்டம் என்று நாம் குறிப்பிடுவதிலும் விட குமரி நாடு என குறிப்பிடுவது பொருத்தமானதாக இருக்கும். இலக்கியங்களிலே சொல்கின்ற நானூறு யோசனை தூரம் கடலிலே அமிழ்ந்ததாகவும் அது பற்றிய தரவுகள் ஏலவே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இங்கே இந்த லெமூரியா என்பது ஒரு உயிரியின் பெயரை அதாவது ஒரு விலங்கினுடைய பெயரை குறித்தே வரையப்பட்ட ஒரு கற்பனை நிலத்தொடர். கற்பனைகளை கடந்து அறிவுபூர்வமாக புவிச்சரிதவியல் சார்ந்தும் இன்றைய நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியும் இந்த ஆய்வுகள் இந்த தமிழர் மத்தியில் காணப்படுகின்ற லெமூரியா என்கின்ற அல்லது குமரிக்கண்டம் என்கின்ற அந்த கருத்தினை ஒத்திருந்தாலும் அந்த கருத்துக்கள் 100% உண்மையானதல்ல. அவற்றில் குறிப்பிட்ட அளவு வீதமானதாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக என்று இருக்கின்றது.
இறையனார் அகப்பொருள் உரையில் கூறியுள்ளது உண்மையாக இருப்பின், தமிழர்களின் இலக்கிய காலம் சுமார் கிறிஸ்துவுக்கு முன் 10,500 ஆண்டுகள் வரை செல்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே குமரிக்கண்டம் பற்றிய தேடல்களை பௌதீக ரீதியாக தேடியே ஆக வேண்டிய கட்டாயம் தமிழர்களுக்கு இருக்கின்றது. ஆண்டு இந்து மகா கடலில் கடற்தள ஆராய்ச்சியாளர்கள் செய்த ஆராய்ச்சியில் தமிழகத்தின் கன்னியாகுமரிக்கு தெற்கே 2 கண்டங்கள் இருந்திருப்பதை கண்டுபிடித்துள்ளதாக சொல்கின்றார்கள். கப்பலில் சென்று அல்ட்ராசோனிக் ப்ரோபிங் ஒலிச்சமிஞ்சை அனுப்பி பரிசோதனையை மேற்கொண்டதில் தென்பகுதி கடலடியில் நீண்ட மலைத்தொடர் ஒன்று இருப்பதை கண்டுபிடித்தார்கள். 1960 முதல் 1970 ஆண்டுகளில் தயாரிக்கப்பட்ட இந்து மகா கடல் கடற்தள வரைபடங்களில் குமரிக்கண்டத்தின் சொந்த அமைப்பு நிலை காணப்படுகின்றது. அரபிக் கடலுக்கு தெற்கில் லட்சத்தீவுகள் நீட்சியில் மாலத்தீவின் வடக்கு பகுதியுடன் பிணைந்து தெற்கில் சாக்கூஸ் ஆர்சிபெலாகோ வரை சுமார் 2,000 மைல் தூரம் வரை குமரிக்கண்டம் இருந்திருக்க சாத்தியம் உள்ளதாக தெரிவிக்கின்றார்கள். ஆக குமரிக்கண்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலப்பகுதி பற்றி ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்ற பட்சத்தில் தமிழ் இனம் தலை நிமிர்ந்து நெஞ்சை உயர்த்தி பேசுவதற்கு பல விடயங்கள் அங்கு கண்டுபிடிக்கப்படலாம் என்பதில் சந்தேகம் இல்லை. நல்லது நேர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வானொலிகள் வழியே சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களுடன் விடைபெறும் நான் உங்கள் அன்பின் நிராஜ் டேவிட். வணக்கம் நேர்களே.